வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. வாரம்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த வாரம் பகுதி 79 புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் தனுஷ்கோடி ராமசாமி சிறுகதைகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. இச்சிறுகதைகள் 2 பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. 319 பக்கங்களை கொண்டது. எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களின் புதல்வர் மருத்துவர் திரு அறம் அவர்கள் இந்த சிறுகதைகளை தொகுத்தும் பதிப்பித்தும் உள்ளார். ஜூலை 2023 சரஸ்வதி பதிப்பகத்தாரால் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது. 2008 வெளிவந்த இச்சிறுகதைகள் தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பாளர் திரு பொன்னிலன் அவர்கள் முன்னுரை எழுதியுள்ளார். தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் 1945 ஆண்டு தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூருக்கு அருகில் உள்ள கே மேட்டுப்பட்டியில் பிறந்தவர். இவரது தந்தை பள்ளிக்கூட ஆசிரியர். சாத்தூரில் ஒரு உயர்நிலை பள்ளியில் தொடக்க கல்வி ஆசிரியராக தனது பணியை தொடங்கி பிறகு தலைமை ஆசிரியராக உயர்ந்தவர். கலை கல்வியியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். தனது இலக்கிய பணிக்கு ஆசிரியர் பணி இடையூறாக இருப்பதாக கருதி இடையில் தனது பணியை நிறுத்தியவர். மீண்டும் அதே பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்து சேவை புரிந்தவர். எழுத்தாளர் ஐயா அவர்கள் இளமை காலம் முதலே தனித்தமிழ் இயக்கம் மற்றும் காந்திய கொள்கைகளின் ஆதரவாளராக இருந்துள்ளார். ஐயா அவர்களின் முதல் சிறுகதை சிம்ம சொப்பனம் 1978 வெளிவந்தது. இவரது தோழர் நாவல் 1985 சிறந்த படைப்பாக வெளிவந்தது. ஐயா அவர்களின் சிறுகதைகள் தொடர்ந்து ஆனந்த விகடனில் இடம்பெற்றன. எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி ஐயா அவர்களுக்கு 1990 சிறந்த தமிழ் சிறுகதை எழுத்தாளர் விருது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தாரால் வழங்கப்பட்டது. 1991 ஆனந்த விகடன் வைரவிழா சிறுகதை போட்டியில் இவரது சிறுகதை வெற்றி பெற்றது. 1992 தீம் தருகிட நாவலுக்காக லில்லி தேசிகமணியின் நினைவு விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அக்னி சுபமங்களாவின் 94வது சிறுகதை போட்டியில் இவரது சிறுகதை வெற்றி பெற்று சிறந்த வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து ஐயா அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயலாளராக பணிபுரிந்து வந்தார். இவரது கதைகள் நாவல்கள் கன்னடம் மலையாளம் வங்காள மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2005 நவம்பர் 24 நோயினால் ஐயா அவர்கள் காலமானார். இவரது நினைவாக எழுத்தாளர் அவர்களின் மகன் திரு மருத்துவர் அறம் ஐயா அவர்கள் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அறக்கட்டளையை நிறுவி சேவை செய்து வருகிறார். இவ்வறக்கட்டளையில் வருடந்தோறும் சிறந்த சிறுகதை எழுத்துகளுக்கான பரிசுகளும் ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டு எழுத்தாளர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் சேவை செய்து வருகிறார். மேலும் கல்லூரி மாணாக்கர்களுக்கான இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய பயிலரங்குகள் அறக்கட்டளையில் செயல்பட்டு வருகிறது. பாராட்டத்தக்கது. திரு மருத்துவர் ஐயா அவர்கள் தற்பொழுது கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். சிறுகதை தொகுப்பில் 34 சிறுகதைகள் உள்ளன. இவற்றில் எழுத்தாளர் ஐயா அவர்களின் தனித்தன்மையான இலக்கிய நடையையும் மனித நேயமிக்க எழுத்தாளராகவும் வெளிப்படையான கருத்துக்களை இயல்பாக எடுத்து சொல்பவராகவும் வட்டார வாழ்வின் வறுமை கதைகளை தெல்ல தெளிவுற எடுத்துரைப்பவராகவும் பசியின் கொடுமையை இதற்கு மேல் யாரும் கூற முடியாத அளவிற்கு கதைகளை வகுத்திருப்பதாகவும் கிராமத்து மொழி இலக்கியத்தை அப்படியே எடுத்துரைத்தும் காலத்தை வென்றவராக எழுத்தாளர் ஐயா அவர்கள் நம்மில் அறியப்படுகிறார். நாரணம்மா என்ற சிறுகதையில் ஒரு ஏழை கர்ப்பிணி பெண் அரசு ஆஸ்பத்திரிகளில் எத்தகைய துன்பத்தை அடைகிறாள், அங்கு உள்ள பணியாளர்களின் அசட்டுத்தனத்தையும் அவர்கள் இளக்காரமாக ஏழைகளை பார்க்கும் விதத்தையும் அவர்களது மெத்தன போக்கினையும் அவர் இயல்பாக எடுத்துரைத்து நம்மை அதிகமாக வருத்தப்படவும் சிந்திக்கவும் செய்கிறார். கூட்டுப்புழு என்ற சிறுகதையில் தனது மகன் அறம் பற்றி எழுதியிருக்கிறார். மேலும் தனது பள்ளி வாழ்க்கையில் தான் எவ்வளவு நேர்மையாக இருந்தார் என்பதும் அவரது நேர்மை மற்றவர்களுக்கு எவ்வளவு பாடமாக இருந்தது என்பதையும் தனது அன்பு மகன் அறம் எழுத்தாளர் அவர்களை பற்றியும் அதில் கூறி மிகச் சிறப்பாக அந்த சிறுகதை இடம்பெற்று காணப்படுகிறது. கந்தக கிடங்கிலே என்ற சிறுகதையில் குழந்தைகளின் தீப்பெட்டி தொழிற்சாலை அவலங்களை பற்றி தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார். அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் வயதில் பள்ளிக்கு செல்லாமல் தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு சென்று அங்கு தனது குடும்பத்தையே பார்த்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் ஒரு மன முதிர்ச்சியையும் உடல் சோர்வினையும் பெற்று அவர்கள் வாழும் வாழ்க்கை மிகவும் அவலத்திற்குரியது. அதை அப்படியே நம் கண்முன் படம்பிடித்து காட்டுகிறார். அந்த சிறுகதையில் பணக்காரர்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் சிறுவனை எவ்வாறு கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள், அவர்களது பார்வை எவ்வாறு உள்ளது, அந்த குழந்தைகளின் தவறுதான் என்ன என்பது போல் அவர்களது நிலை மிக அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நம்மை மிகவும் வருத்தத்திற்கு ஆளாக்கியதாக உள்ளது அந்த சிறுகதை. மேலும் அன்புள்ள என்ற சிறுகதையில் ஒரு ஏழை பெண்ணின் உண்மை காதலை ஏக்கம் பாசத்தோடு கலந்து மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். தனது அத்தை பையன் அத்தானிற்கு கடிதம் எழுத தொடங்குவதாக அந்த சிறுகதை ஆரம்பிக்கிறது. அவள் அந்த கடிதத்தை எழுத தொடங்கும் முன் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாள். அவள் மிக சிரமப்பட்டு அந்த கடிதத்தில் அன்புள்ள என்ற வார்த்தையை மட்டுமே தொடங்குகிறாள். மற்றவை அவளால் எழுத முடியவில்லை. அவளது வறுமையும் ஏழ்மையும் அத்தான் என்ன நினைப்பாரோ என்ற கவலையும் அவளை எழுத விடாமல் தடுக்கிறது. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அன்புள்ள என்ற வார்த்தைக்கு அடுத்து அவளால் எழுதவே முடியவில்லை. இரவு முழுவதும் விழித்தும் அவள் எழுதி பார்க்கிறாள். அதற்கு அப்புறம் எழுதவே முடியவில்லை. மறுநாள் அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது அவளது அத்தானிடமிருந்து. அதில் அன்புள்ள என்று ஆரம்பித்து அவளை அவளது அத்தான் திருமணம் செய்து கொள்வதாக சொல்வதாக அந்த சிறுகதை முடிகிறது. மிக அழகாகவும் உண்மையான காதலையும் அதன் இயக்கங்களையும் பாசத்தையும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறது இந்த சிறுகதை. தரகன்பாடு என்ற சிறுகதையில் ஒரு திருமணத்திற்கு பெண் பார்க்க இரண்டு பேர் செல்கிறார்கள். மாப்பிள்ளையும் ஒரு தரகனும் செல்கிறார்கள். அந்த மாப்பிள்ளை பார்க்க போன பெண் வேறு, நல்ல பணக்கார பெண். ஆனால் அவர்கள் மதியத்திற்கு மேல் வர சொல்லியதால் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த இடையில் இருக்கும் நேரத்திற்குள் வேறு ஒரு வீட்டிற்கு போவோம் என்று அந்த தரகர் கூறுகிறார். அந்த மாப்பிள்ளை பையன் எவ்வளவோ மறுத்தும் அவர் கேட்பதாய் தெரியவில்லை. சரி, வேண்டாவிற்பாய், சரி என்று இவனும் போகிறான். அங்கு ஒரு மிகவும் ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை காட்டுகிறார்கள். அந்த பெண் அப்பொழுதுதான் வேலைக்கு சென்று திரும்பி வருகிறான். அவளது அழுக்கடைந்த துணிகளும் அவளது வெள்ளந்தியான முகமும் அவர்களது வீட்டின் ஏழ்மை நிலையும் பார்க்க மிக இரக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் கொடுத்த கடுங்காப்பியும் அவர்களது குடும்ப நிலையும் அவன் பார்த்து அவர்களது உண்மையான வாழ்க்கை நிலையும் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதையும் பார்த்து அந்த இளைஞன் அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கும் வருகிறான். ஆனால் அந்த தரகனோ, போதும், இந்த பெண் பார்த்தது போதும், மதியம் நம்ம அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று கூறி அவனை மீண்டும் வேறு வீட்டிற்கு கூப்பிடுகிறான். ஆனால் இந்த இளைஞனோ முற்றிலுமாக மறுத்து விடுகிறான். எனக்கு இந்த பெண்ணே போதும், அந்த பெண் வேண்டாம் என்று. இந்த பெண் ரொம்ப ஏழை, ஒண்ணுமே உனக்கு செய்ய மாட்டாங்க என்று பல்வேறு விதங்களில் அவனை மாற்ற பார்க்கிறார். ஆனால் அவனோ மிகவும் தைரியமாக, எனக்கு அந்த பெண் தேவையில்லை, அவர்களது பணமும் தேவையில்லை, இந்த பெண் எனக்கும் பிடித்து விட்டது, அந்த பெண்ணுக்கும் பிடித்து விட்டது என்று கூறி, இந்த பெண்ணே எனக்கு போதும், அவர்கள் கொடுத்த கடுங்காப்பியே போதும் என்று கூறி மிகவும் நியாயமாக பேசுகிறான். கடைசியில் தரகருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பணக்கார வீட்டில் கொடுக்கும் பணம் எல்லாம் பறிபோய்விடுமே என்ற ஆதங்கத்தில் இப்ப நான் என்னதான் செய்யறது என்று கூறி அவனிடம் கெஞ்சுகிறார். அவன் ஒரு 15 ரூபாயை கையில் கொடுத்து, இதை வைத்து பேருந்தில் வீட்டிற்கு சென்று கொள்ளுங்கள் அப்படின்னு என்று கூறி, இப்ப நான் அந்த பெண் பார்க்கும் வீட்டில் நான் என்ன சொல்வது என்று அந்த தரகர் கேட்கிறார். அதற்கு, இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள் என்று கூறி அவன் சென்று விடுகிறான். இப்படியாக அந்த தரகன் பாடு என்ற சிறுகதை முடிவடைகிறது. இச்சம் என்றொரு சிறுகதை இச்சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இச்சிறுகதையில் மாடத்தி என்கிற ஒரு ஏழை பெண் தனது குழந்தைகள் இருவரையும் வீட்டில் விட்டுவிட்டு தினமும் வேலைக்கு செல்வாள்.
அவள் அதிகாலையிலேயே வேலைக்கு சென்று விடுவாள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கஞ்சியோ கூழோ ஏதாவது செய்து வைத்துவிட்டு செல்வாள். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகளிடம் மூத்தவன் அந்த பையன் சிறுவனிடம் இந்த தங்கச்சி பாப்பாவை நல்லா பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு போவா. அப்போகையில அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்கிறதுனால எந்திரிச்சு அதுங்களே பல்ல துளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு இருக்கிற கஞ்சிய குடிச்சிட்டு அதுலயே அவங்க அம்மா என்ன சொல்லுவா அப்படின்னா, மேல இருக்கிற கஞ்சிய நல்லா தங்கச்சி பாப்பா கொடுத்துட்டு நீ அடியில இருக்கிற கஞ்சிய கொஞ்சம் கரைச்சு குடிப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்குவம் எல்லாம் எப்படி சாப்பிடுறதுங்கிற பக்குவம் எல்லாம் சொல்லிட்டு போவா, குழந்தைய பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லி. அவனும் என்ன பண்ணுவான், அதே மாதிரி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய டெய்லியும் பத்திரமா பாத்துக்குவான். சாயந்தரம் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் குழந்தைய பாத்துக்கிறதா வேலை. அது மாதிரி அன்னைக்கும் ஒரு நாள் வந்து சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலையில ஒரு கூடையோட அவங்க அம்மா வர்றா. வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களும். இப்போ பிள்ளைங்களை முத்தம் கொடுத்துட்டு நைட்டு சமைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். அதை பாக்குற அந்த மாடத்தியோட பையன் பேரு முருகன். அவ என்ன சொல்றா, இன்னைக்கு வந்து பச்சை குருதவாளி கூலியா கொடுத்தாங்க, அத இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுறதுக்கு நமக்கு தேங்காய் சில்லும் பொறிக்கடலையும் வேணும், அதாவது பொட்டுக்கடலை. அது அரைச்சு தேங்காய் துவையல் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து போய் கடையில போய் வாங்கிட்டு வந்திருப்பா முருகா அப்படின்னு பையன்கிட்ட சொல்றா. அப்போ பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா காலையில மாதிரியே ஈர வெங்காயத்தை கொடுமா, அதை நாங்கள் கரைச்சி குடுமானாவே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போக சங்கடப்பட்டுக்கிட்டு போக பயந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்கிறதுனால போக பயந்துக்கிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, பச்சை குருதவாளியை வந்து கம்மஞ்சோறு மாதிரி நம்ம ஈர வெங்காயத்தை கரைச்சிக்கிட்டுலாம் சாப்பிட முடியாது, இது நீ போய் பொட்டுக்கல்லையும் தேங்காய் செல்லும் வாங்கிட்டு அப்போ துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும், வெள்ளிக்கிழமையாக இருக்குது மண்ணை வேற இல்லை, போய் வாங்கிட்டு சீக்கிரம் ஓடி வந்துரு ராசா அப்படின்னு சொல்லி பாசமாக அந்த அம்மா கெஞ்சுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவனும் வேற வழி இல்லாமல் போகவும் அவனுக்கு பயமாக இருக்குது. அவன் போகிற பாதையை நினச்சி பார்க்குறான், ரொம்ப முள்காடு உள்ள பகுதியாக இருக்கிறது, நரிகளை நினச்சி பார்க்குறான், இரவு நேரத்தை நினச்சி பார்க்குறான். எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அம்மா சொல்கிறதையும் தட்ட முடியாமல் வேற வழி இல்லாமல் சரின்னு தலையாட்டுறான். அந்த அம்மாவும் ஒரு ₹1 நோட்டு ஒன்று அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கப்பா, இதுக்குள்ளே எல்லாம் வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா அப்போ உள்ள காலகட்டங்களில் அந்த பணத்துக்கு இந்த அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதனால அந்த ₹1 தாளை வந்து மடித்து கொடுக்குறாங்க. பத்திரமா வச்சுக்க, பாக்கெட்டில் வச்சிடாத, பாக்கெட் பிஞ்சு போயிருக்கு, கையில் பத்திரமா வச்சுக்கிட்டு பார்த்து பத்திரமா சீக்கிரம் போயிட்டு ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நீ வர்றக்குள்ளே நான் உழைய வச்சு குருதவாளிய கஞ்சி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறான். அவன் போகிற வழியிலே அவன் நினைக்கிற மாதிரியே அவன் காலில் முள் குத்திருது, அப்படியே மரங்கள்லாம் அப்படியே சட சடன்னு சவுண்டெல்லாம் கேட்குறது. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது. குத்துற முள்ளெல்லாம் அப்படியே பிடுங்கி போட்டு ரத்தம் காலில் ஊற்றுது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய சத்தம் போடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் தாண்டி அவன் அந்த வண்டி பாதையில் தனியாக போய் அந்த கடைக்கு போயிடுறான். கடைக்கு போய் கடையில் வந்து கடைக்கார்ட்ட வந்து கேட்குறான், சொன்ன பொருளெல்லாம் கேட்குறான். நிறைய கூட்டமாக இருக்குது கடை, அந்த கூட்டத்திலையும் உள்ளர புகுந்து அவங்க ஆத்தா சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறான். கடைக்காரரும் சரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு. மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்தாச்சு. கடைசியில் இருக்கிற கொஞ்சம் காசுக்கு மிட்டாய் தங்கச்சிக்கு அவனுக்கு எல்லாம் மிட்டாயும் வாங்கிட்டான். எல்லாம் வாங்கிட்டு சரி காசை கொடு அப்படின்னு கடைக்காரர் கேட்குறப்போ பாக்கெட்டில் கையை விட்டா அந்த நோட்டு பிஞ்சு போயிருக்குது, மூணாக பிஞ்சு கிழிஞ்சு தொங்குது இந்த நோட்டு. அதை பார்த்துட்டு அவனுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வேர்த்து போய் கடைக்காரர் முன்னாடி அந்த காசை கொடுக்குறான். அவர் அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே கோபம் தலைக்கேற மாதிரி அப்படியே அவனை முறைச்சு பார்க்குறாரு, திட்டுறாரு. இது என்ன நோட்டு, இது என்ன, இது இதுக்கு எப்படி பொருள் தருவாங்க, இது என்னடா அது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரொம்ப அவனை திட்டி முதல்ல வை எடுத்து கொடுத்த பொருள் எல்லாத்தையும் வை அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டுறாரு கோபத்தில். அவனுக்கு அவமானம் தாங்க முடியல, சரின்னு பரவாயில்லன்னு எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டான். கடைசியில் கேட்குற எங்க அந்த முட்டாய், அதையும் எடுத்து வையினோடனே எடுத்து அவன் மேஜையில் அந்த கடைக்கார்ட்ட அந்த மிட்டாயையும் கொடுத்துட்டான்.
இதோட அந்த சிறுகதை முடியுது. அதாவது வறுமையோட நிலையும் அதுக்கேத்த மாதிரி, அந்த வறுமைக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு நடக்கிற விஷயங்களும், குழந்தைகள் அதாவது கரிசல் காட்டுல, கரிசல் காட்டு இடங்கள் அங்க அங்க உள்ள அந்த ஏரியாக்கள்ல உள்ள மக்களோட நிலையையும் வறுமையையும் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதாவும், வறுமையிலே எப்பவுமே அவங்க வறுமையில தான் இருக்காங்க, அவங்க வறுமையை மீறி இந்த சமுதாயத்துல அவங்க எதுவும் மீறி நடக்க போறது இல்ல, இவ்வளோ கஷ்டங்கள்ல தான் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப நம்ம மனசு உருக வைக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா எழுத்தாளர் ஐயா அவர்கள் இந்த சிறுகதையை படைச்சிருப்பாங்க.
இச்சிறுகதை தொகுப்பில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள மாயிருளு என்ற சிறுகதை மிகச் சிறப்பான இடத்தை பெற்றுள்ள சிறுகதையாக எழுத்தாளர் அவர்களால் படைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏழை சிறுவனின் கல்வி மேல் கொண்டுள்ள பற்று இச்சிறுகதையில் மிக அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளது. மாயிருளு பள்ளி படிக்கும் சிறுவன். தினந்தோறும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாகவே அதிகாலையிலேயே எழுந்து தனது வீட்டில் உள்ள எருமை மாட்டை பிடித்து கொண்டு அங்கு உள்ள வயல்வெளிகளில் மேய்த்து விட்டு கொண்டு வந்து வீட்டில் கட்டிவிட்டு அதன் பிறகு அவன் பள்ளிக்கு செல்வது வழக்கம். அதே போல் அன்றும் மாடை பிடித்து மேய்த்து விட்டு வீட்டிற்கு திரும்புகிறான் மாயிருளு. அவர்கள் வீட்டு அந்த குடிசையின் பக்கத்தில் ஒரு மரத்தில் மாட்டை கட்டுகிறான். அவனுடைய அம்மா அவனது தம்பிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை கூறும் பொழுது பசையற்ற தன் மார்பில் அவனது அம்மா தனது தம்பிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் என்று கூறுகிறார் எழுத்தாளர் அவர்கள். அவ்வளவு வறுமையான ஒரு வாழ்க்கையாக அவர்களது வாழ்க்கை உள்ளது. அவனது அம்மா உடனே கேட்கிறாள், மாடு நல்லா மேய்ஞ்சிருக்கே, எங்க போய் மேய்ச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கிறாள். அதற்கு காரா ஊரணி பக்கம் மேய்ச்சிட்டு வந்தேன் தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே பள்ளிக்கு கிளம்புறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அவன் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ளர ஒரு சொர குடுவை ஒன்னு தொங்குது. இந்த சொர குடுவைக்குள்ள கைய உள்ளர விடுறான். உள்ளர விட்டு ஒரு சீசா பாட்டில் எடுக்கிறான், கண்ணாடி பாட்டில. அந்த பாட்டில் எடுத்து பாக்குறான், அது உள்ளர வந்து எண்ணெய் எதுவுமே இல்லை. எண்ணெய் இல்லைன்னு அவனுக்கு முத நாளே தெரியும். இருந்தாலும் அந்த பாட்டில் எடுத்து கையில தட்டி தட்டி பாக்குறான். வட்ட வட்டமா வளையமா கையில அங்கங்க அந்த பாட்டில இருந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சது இருக்குது. அந்த எண்ணெயை எடுத்துட்டு அவன் கையில காலில் தேய்ச்சிக்கிறான், தலையில கொஞ்சம் தேய்ச்சிக்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன பள்ளிக்கூடம் கிளம்பிட்ட போல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆத்தா, பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்றான். ஏன்பா நீ நைட்டும் சாப்பிடவே இல்லை, இப்பவும் காலையிலயும் சாப்பிடல, இதோட பள்ளிக்கூடத்துக்கு 2 மைல் தூரம் நடந்து போனீங்கன்னா மயக்கம் ஏதாவது வந்துடும், முடியாம வந்துடும், நீ வரத்துக்கும் சாயந்தரம் ஆயிடும், மத்தியானமும் உனக்கு இங்க பள்ளிக்கூடத்துல சாப்பாடும் இருக்காது, அதனால பள்ளிக்கூடம் போக வேணாம் மயிரலு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாசமா கேக்குறாங்க. அதுக்கு அவன் இல்லாத்தா பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன செய்யறான்னா அந்த சுர குடுவைக்குள்ள கைய விட்டு ஒரு சீப்பு ஒண்ணு எடுக்கிறான். இந்த வீட்டுல ஒரு சின்ன ஆணில ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு தொங்குது, மங்கலான கண்ணாடி. அந்த கண்ணாடியை எடுத்து அவன் முகம் பார்த்து தலை சீவுறான். சீவினதுக்கு அப்புறம் சீவிக்கிட்டு இருக்கையில திரும்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றேன்ல சொல்றத கேளு, பள்ளிக்கூடம் போக வேணாம், இது ஃபீஸ் கட்டல, கொடி காசு கொடுக்கலன்னு சொல்லி அடிக்கடி உன்னை வெளியில நிறுத்துறதா சொல்றாங்க பிள்ளைங்க எல்லாம். நமக்கு இந்த அவமான தேவையா? நம்ம எந்த பிரச்சனைனாலும் வீட்டுக்குள்ளே இருந்தா பரவாயில்ல, வெளியில எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அவமானப்படணுமா? இந்த அவமானம் எல்லாம் வேணாமாயிருளு, அதனால நீ பள்ளிக்கூடம் போக வேணாம், சொல்றத கேளுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி பாசமா சொல்றாங்க. ஆனா மாயிருளு ஒரே தீர்க்கமான முடிவோட, இல்ல இல்ல நான் பள்ளிக்கூடம் போகணும், போய் தான் ஆகணும், உனக்கு ஒன்னும் தெரியாதாத்தா அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா போய் அம்மான் வீட்டுலயாவது போய் ஏதாவது கஞ்சி வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மான் வீடுன்னா மாமா வீடு, அவங்க தாய் மாமா வீடு. உடனே அவன் என்ன சொல்றான், அங்கெல்லாம் நான் போக முடியாது, அங்க அத்தை சாப்பாடெல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இப்ப மாமா இன்னும் சாத்தூருக்கு போயிருக்காது, அதனால அத்தை கேட்ட கஞ்சி கொடுக்க சொல்லும், அதனால நீ போய் வாங்கிட்டு வந்து கரைச்சி குடிச்சிட்டு போ அப்படின்னு அந்த மாயிருள அம்மா சொல்றாங்க. மாயிருள அம்மா சொல்றத மாயிருள கேட்கவே இல்லை, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கான வேலையை பாக்குறான்.
இப்ப என்னன்னா ஒரு திருநீர் ஒரு பாக்கெட் ஒன்னு சுரக்குடுவைக்குள்ள இருக்கு. அந்த திருநீர் பாக்கெட்டை எடுத்து நெத்தில சாமியை முருகன் படத்தை பார்த்து பூசிக்கிறான். பூசிக்கிட்டு இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்ப உடனே மாயூர்ல அம்மா சொல்றாங்க, சொல்றத கேக்குறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த மாதிரிதான் வந்து படிப்போட அருமை இல்லாம தான் நம்ம தாத்தாவை கூட எல்லாரும் அவரோட பேரை சொல்லி கூட கூப்பிடாம பூச்சிக்குட்டி பூச்சிக்குட்டின்னு அவரை கிண்டலா கூப்பிடுறாங்க. அவர் எல்லாரும் முன்னாடியும் படிப்பறி இல்லாம கூணி குறுகி நிக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால படிப்பு தான் முக்கியம், நான் பள்ளிக்கூடம் போய் தான் அவன் ஆத்தா, நீ என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி கிளம்பிட்டான். அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சரி கொஞ்சம் பேசாமல் இருந்தா நான் ஓடி போய் கொஞ்சம் கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி இல்லாத ஒரு அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு வறுமையோட அமைப்பு அந்த அம்மா உடம்புல தெரியுது. அவ்வளோ ஆள் இருக்காங்க மெலிஞ்சு போய் அவ்வளோ இதாக இருக்காங்க. அதோட அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், போய் சாப்பிட்டு போ மயிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்கே போய் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கஞ்சியை வாங்கிட்டு வந்து மாயூர்லுவை குடிக்க சொல்கிறாங்க. மாயூர்லும் வந்து அந்த கஞ்சியை கரைச்சி குடிக்கிறான். குடிச்சிட்டு பாதியோட வச்சிட்றான். வச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு நெஞ்சம் பதைக்குது. என்னடா அது, புள்ள பாதி சாப்பிட்டுட்டு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. என்ன மாயூரில், சாப்பிடுப்பா, சாயந்தரம் தானே இனிமே வருவேன், பசி தாங்க மாட்டேன், சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இல்லை அத்தா, எனக்கு போதும், சாப்பாடு போதும் அப்படிங்கிறான். உடனே ஏன்ப்பா இரு, நான் போய் பக்கத்து கடையில் ஒரு வெள்ளைக்கட்டியாவது வாங்கிட்டு வந்துடுறேன், இருக்கிறதையும் மீதத்தையும் கரைச்சி வெள்ளைக்கட்டியை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு மீதத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு போயிரு மாயிரலு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், இல்லை அத்தா எனக்கு பசி இல்லை, போதும் போதும் போதும்னு சொல்லிட்டு பாதியிலே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோன்னா அந்த அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் கோவமாக திட்டுறாங்க. உனக்கு இந்த தலையை அரட்டை தானே வேணாங்கிறது, இவ்வளோ மண்டக்கணமா ஏன் இருக்கிற, ஒழுங்கா சாப்பிட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதட்டுற மாதிரி குரல்ல கோவமா ரொம்ப கோவமா பேசுறாங்க. பேசணுன்னா அவங்க அம்மாவை நின்று ஒரு நிமிஷம் பாக்குறான், பாசமா பாக்குறான். அவங்க அம்மாவை நின்று பாசமா பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப தாழ்ந்த குரல்ல, ஆத்தா நீ ராத்திரியும் ஒன்றும் சாப்பிடலை, இப்பவும் ஒன்றும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா தம்பிக்கு பால் எப்படியாத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து பையை எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்ட அந்த அம்மாவுக்கு அவங்களால அந்த மனசு அப்படியே, அந்த இவ்வளோ அறிவான பிள்ளையா நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ அறிவை எங்கிட்டு இருந்துதான் நீ கற்றுக்கிட்ட ராசா அப்படின்னு சொல்லி, என் அறிவு பிள்ளையே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆனந்த கண்ணீரை பொல பொலன்னு ஒடிக்கிறாங்க, அழுது கத்துறாங்க. இப்படி ஒரு பாசமான ஒரு சிறுகதைய எழுத்தாளர் அவர்கள் நமக்கு ரொம்ப அருமையான ஒரு ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குழந்தை எவ்வளோ நேர்மையாக வளர்றான், எவ்வளோ பொறுப்புணர்வோடு வளர்றான், எவ்வளோ தாய் பாசத்தோட வளர்றான், தாய் பாசத்தையும் மீறிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையோட வளர்ந்து கல்வி தான் முக்கியம் அப்படின்னு வளர்ற இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் எதிர்காலத்தில் வந்து எப்படி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனிதர்களாக உருவாவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாயிரலு நம்ம சிறுகதையில் எழுத்தாளர் அவர்கள் படைச்சிருக்காங்க. எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரைக்கும் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில தனுஷ்கோடி ராமசாமி சிறுகதைகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.